والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وإذ ينكر الذين كفروا ليثبتوك أو يقتلوك ويخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين. وقال نبينا صلى الله عليه وسلم: لا هجرة بعد الفتح، أو كما قال عليه الصلاة والسلام: إلا من لا அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த அந்த உத்தம சஹாபா தோழர்கள், உத்தம தாபியங்கள், அவர் வழி நடந்த நெல்லடியார்கள், அன்னாருடைய சிறப்பான குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீது உண்டாகட்டும். புனித ஜும்மாவுடைய தலைமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி தரிபடுகிறேன் என்ற ஐக்கியத்தோடு வந்திருந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து தக்வாவோடு வாழுமாறும், இவையெல்லாம் எங்களுக்கு ஏவப்பட்டிருக்கிறதோ அந்த ஏவல்களை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து விளக்கல்களை தவிர்த்து கொள்ளுமாறும் எனக்கும் இரண்டா அவர்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்கிறேன். இன்று நாம் எல்லாம் ஹிஜ்ரி 1445 இஸ்லாமிய புது வருடத்தில் முதலாவது மாதமான முஹர்ரம் மாதத்தை தொடக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். முஹர்ரம் என்பது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம். முஹர்ரம் என்பது அல்லாஹ் சங்கையாக்கி வைத்த 4 மாதங்களில் ஒரு மாதம். ஹிஜ்ரி ஆண்டில் இஸ்லாமிய மாதங்களை எங்களுடைய பலர் மறந்து விடுகின்றோம். ஆங்கில ஆண்டுகளையும் ஆங்கில மாதங்களுக்கும் ஆங்கில தேர்தலுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஹிஜ்ரி ஆண்டுக்கு, ஹிஜ்ரி மாதங்களுக்கு, ஹிஜ்ரி நாட்களுக்கு நாங்கள் கொடுப்பதில்லை. காரணம், ஹிஜ்ரியினுடைய பெருமதி எங்களுக்கு தெரியாது. ஹிஜ்ரத்து எதற்காக இடம்பெற்றது என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம். ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு பேசப்படுவதில்லை. ஹிஜ்ரத்து என்றால் நாங்கெல்லாம் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சஹாபாக்கள் இந்த ஆண்டினுடைய தலைமுறை தென்பட்டு விட்டால் அவர்கள் சந்தோஷம் அடைந்து விடுவார்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்துவார்கள். அல்லாஹும் والإيمان والسلامة والإسلام ورضوان من الرحمن وجواز من الشيطان அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, யா அல்லாஹ், இந்த மாதத்தை ஒரு பாதுகாப்பான, இந்த ஆண்டு, இந்த புதிய ஆண்டை ஒரு பாதுகாப்பான ஆண்டாக ஆக்கி தருவாயாக, இந்த ஆண்டிலே அமைதியையும் நல்ல சமாதானத்தை ஏற்படுத்தி தருவாயாக, நிறைந்த ஈமானை தருவாயாக, தக்வாவை தருவாயாக. அல்லாஹ்விடத்திலே சஹாபாக்கள் பிரார்த்தனை செய்வார்கள், உன்னுடைய திருப்தியை எங்களுக்கு இந்த ஆண்டிலே தந்து விடுவாயாக, ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் அவனிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாக என்று சஹாபாக்கள் ஹிஜ்ரி ஆண்டினுடைய ஆரம்பம் வந்துவிட்டால் அதனுடைய தலைப்புறையை கண்டால் சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவார்கள். இந்த ஆண்டினுடைய பாதுகாப்புக்காக, இந்த ஆண்டினுடைய ஈமானுக்காக, இந்த ஆண்டினுடைய அமலுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, சென்ற ஆண்டு எங்களோடு இருந்தவர்கள் எத்தனையோ பேர் இன்னும் மத்தியில் இல்லை. அவர்கள் எல்லாம் மரணித்து மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, அவருடைய கபர்களை விசாலமாக்குவானாக. ஹிஜ்ரி என்பதை நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு சாதாரணமான ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்ற ஒரு சாதாரண பயணம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஹிஜ்ரியினுடைய ஆண்டு வரலாறு நாங்கள் ஒவ்வொரு அறிய வேண்டும். அவர்களுடைய ஆட்சி காலத்திலே பல நாடுகள் இஸ்லாத்துக்குள் வருகிறது, பல நாடுகள் வெற்றி கொள்ளப்படுகிறது, அவர்கள் தடுமாறுகிறார்கள்,
நிலை ஏற்படுகிறது. அவர்கள் இன்று எந்த ஆண்டினுடைய நிதி அறிக்கை, எந்த தகுதியினுடைய கடிதங்கள் மன்னர்களுக்கெல்லாம், சாம்ராஜ்ய அதிபர்களுக்கெல்லாம் கடிதங்கள் அனுப்ப வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமிய கலண்டர் அவர்களுக்கு தேவைப்பட்டது. அப்பொழுது சஹாபாக்களிடத்திலே அதற்கு உமர் ரலியல்லாஹ் அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஒரு கலண்டரை தீர்மானிக்க வேண்டும், எங்களுடைய அரசு ஆட்சிகளை மேற்கொள்வதற்காக, நாலாவது கடமைகளை மேற்கொள்வதற்காக, சீரான ஒரு நிர்வாகத்தை செய்வதற்காக ஒரு கலண்டர், இஸ்லாமிய கலண்டர் தேவைப்படுகிறது. அதற்கான ஆலோசனை கேட்டார்கள் சஹாபாக்கள் எல்லாம். ஒவ்வொரு ஆலோசனைகளும் முன்வைக்கிறார்கள். சிலர் சொல்கின்றார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் நுபுவத்து கிடைத்த அந்த நிகழ்வை வைத்து நாங்கள் ஆரம்பிக்கலாம். சிலர் சொல்கின்றார்கள், அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராஜிக்கு அழைத்தாரே, அதை வைத்து நாங்கள் அந்த ஆண்டை தீர்மானிக்கலாம். சிலர் சொல்கின்றார்கள், பத்ரு யுத்தத்தை வைத்து நாங்கள் அந்த ஹிஜ்ரி ஆண்டை ஆரம்பிக்கலாம். இப்படி இஸ்லாமிய ஆண்டை ஆரம்பிப்பது சம்பந்தமாக பல வசனங்கள், பல கருத்துக்கள் அங்கே முன்வைக்கப்பட்டது. இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரி ஆண்டை மையமாக வைத்துத்தான், ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து ஹிஜ்ரி ஆண்டு அங்கே தீர்மானப்படுத்தப்பட்டது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்தில் தான் ஹிஜ்ரி ஆண்டினுடைய ஆரம்பம். அவர்கள்தான் இஸ்லாமிய கலண்டரை உருவாக்கினார்கள். உண்மையில் ஹிஜ்ரத் என்பது இஸ்லாத்துக்கு ஒரு சமூகத்தை, ஒரு நல்ல ஒரு சமூகத்தை பெற்றுத் தந்தது. ஹிஜ்ரத் என்பது இஸ்லாமிய வளர்ச்சியில் ஒரு முக்கிய தூணாக அமைந்தது. சுதந்திரமாக முஸ்லீம்கள், சஹாபாக்கள் நடமாடக்கூடிய ஒரு பாரிய ஒரு சுதந்திரத்தை சஹாபாக்களுக்கு அந்த ஹிஜ்ரத் பெற்றுக் கொடுத்தது. ஹிஜ்ரத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, அவர்களையும் சஹாபாக்களுடைய ஈமானையும் பாதுகாப்பதற்கு ஒரு அரணாக அந்த ஹிஜ்ரத் அமைந்திருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைத்து 5 ஆண்டுகளாக மக்காவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக நபி அவர் ஹிஜ்ரத்து போக வேண்டும், ஏன் நபி அவர் ஹிஜ்ரத்து சென்றார்கள்? 5 ஆண்டு காலமாக மக்காவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. எதிரிகள் சஹாபாக்களை அடிக்க ஆரம்பித்தார்கள், துன்புறுத்தினார்கள். பார்க்கும் இடங்கள் எல்லாம் சஹாபாக்களுடைய அவலங்களும் அவர்களால் அடிக்கப்படுவதும் இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் கவலை ஏற்பட்டது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த மனைவி ஹதீஜா அம்மையார் அவர்கள் மரணிக்கிறார்கள். அவர்களுக்கு உதவியாக இருந்த அபூ தாலிப் அவருடைய சாட்ச மரணம் செய்து மரணிக்கின்றார்கள். இப்பொழுது ரசூலுல்லாஹிக்கு மேலும் கவலை ஏற்படுகிறது. 110வது வருடம் யோசிக்கின்றார்கள், இந்த தீன் மக்காவோடு நின்றுவிடக் கூடாது, இந்த தீன் இந்த உலகம் முழுவதும் சென்றடைய வேண்டும், ஏகத்துவம் இந்த உலகம் முழுவதும் செல்ல வேண்டும். ஆனால் தாய்பிலே என்னுடைய சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் சென்றாவது இந்த தீனுக்கு ஒரு பாதுகாப்பை, அவர்கள் மூலமாகவது எங்களுக்கு ஒரு உதவியை தேடிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்பு நோக்கி பயணிக்கின்றார்கள். உதவியாக இருந்த பதவியும் இல்லை, மரணித்து விட்டார்கள். உதவியாக இருந்த அபூ தாலிபும் இல்லை, தனியே செல்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாய்பு வாசிகள், அல்லாஹ்வின் என்று சொன்னவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள் என்று சொன்னவர்கள், நபியை பாற்றி பாராட்டியவர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறுவர்கள் மூலமாக கல்லறிந்தவர்களை துரத்தினார்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்தான மேதையில் இருந்து ஏற்றம் ஒதுங்குகிறது. மக்காவுக்கு மீண்டும் நபி அவர்கள் திரும்பி வருகிறார்கள். அபூ சீரியாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை அனுப்பி வைத்தார்கள். அங்கே சென்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைந்த மிகவும் தோல்விக்கு மேல் தோல்வி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. கவலை, எங்கேயாவது இந்த மார்க்கத்துக்கு அரணாக ஒரு இடம் தேவை, இங்கிருந்து போக வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் திட்டம் தீட்டிக் வெளிப்படுத்தக்கூடிய இந்த நிலையில்தான் மக்காவுக்கு வெளியிலிருந்து அரபிகள் வருவது வழக்கம். நுபுவத்து 11வது வருடம் எதிர்ப்பு என்று சொல்லக்கூடிய மதீனாவில் இருந்த ஒரு குழு வருகிறது. அந்த குழுவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கின்றார்கள், அவர்களோடு பேசுகின்றார்கள். அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார்கள். அவர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லாக நன்றாக குர்ஆனை ஓதக்கூடிய முஸ்ஆபுன் உமர், அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் என்று சொல்லக்கூடிய இரண்டு சஹாபாக்களையும் கூட அனுப்பி வைக்கின்றார்கள். அடுத்த வருடம் மதீனாவில் இருந்து கிட்டத்தட்ட 100 சஹாபாக்கள் வருகிறார்கள். இஸ்லாத்தை ஏற்பதற்காக வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மினா என்ற இடத்தில், அக்கபா என்ற அந்த இடத்திலே இரகசிய ஒப்பந்தம் நடக்கிறது. இது ஒரு இராணுவ ஒப்பந்தத்தை போன்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், மதீனாவுக்கு நீங்கள் வாருங்கள், உங்களுக்கும் உங்களுடைய மார்க்கத்துக்கும் உங்களோடு மார்க்கத்தை ஏற்ற இந்த வக்கத்து மக்களுக்கும் நாங்கள் உதவியாக இருப்போம், வாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார்கள். அவர்களுடைய அந்த உடன்படிக்கைக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை மக்காவில் அவர்களும் தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்து பெற்றதாக ஏனைய சஹாபாக்களை மக்காவில் இருந்து மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அபு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சும்மா அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லவில்லை. அந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் துயரங்களை சிந்தித்து பாருங்கள். அபு ஸலமா முதல் முதலாக ஹிஜ்ரத்தை சென்ற ஒரு சஹாபி. உம்மு ஸலமா தன்னுடைய மனைவியையும் ஸலமா தன்னுடைய குழந்தையையும் ஒட்டகத்திலே ஏற்றி வைக்கிறார்கள். மடியிலே குழந்தை ஸலமாவை வைத்துக் கொண்டு உம்மு ஸலமா ஒட்டகத்திலே இருக்கின்ற போது அங்கே அவருடைய குடும்பத்தினர் பனு ஹுரைரா என்று சொல்லக்கூடிய உம்மு ஸலமாவுடைய குடும்பத்தினர் வந்து நீங்கள் செல்ல முடியாது என்று அவர்களை இழுத்து அப்படியே நிறுத்தி விடுகிறார்கள். இரண்டாவதாக அபு ஸலமாவுடைய குடும்பத்தினர் பனு அப்துல் அசத் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தினர் வந்து இந்த பிள்ளை எல்லாருக்கு சொந்தமானது, நீ மதீனாவுக்கு எடுத்து செல்ல முடியாது என்று இழுக்கின்றார்கள். இங்கே ஒருபுறமாக மனைவி, மறுபுறமாக அபு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு, மறுபுறமாக அப்துல்லா பனு அப்துல் அசத் என்று சொல்லக்கூடிய மும்மூலமாக அந்த குழந்தை இழுக்கப்படுகிறது. அந்த குழந்தையினுடைய கை உடைகிறது. சகோதரர்களே, முதமுதலாக இஜ்ரத்துக்கு மக்காவிலிருந்து வெளியாகிறார்கள். அபு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு தன்னுடைய குழந்தையினுடைய கை உடைந்து விட்டது, அதையும் விட்டுவிட்டு தன்னந்தரியாக மக்கா நகரில் இருந்து மதீனா முனவ்வரா சென்றடைகிறார்கள். ஒரு வருட காலமாக அழுது அழுது இருந்தார்கள் அபு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய குடும்பத்தினர்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு வருடத்துக்கு பின்னால் அவர்களை மதீனா அனுப்பி வைக்கிறார்கள். அதற்கு முன்பு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்வதற்காக ஐயாஸ் பின் அபி ரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியையும் ஷிசாம் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய இரண்டு சஹாபிகளையும் மூன்றுவருமாக சேர்ந்து நாங்கள் ஒரு இடத்திலே நாளை ஒன்று சேர்ந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்வோம் என்று அவர்கள் தீர்மானிக்கின்றார்கள். அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்றுவிட்டு அந்த இடத்திலே வந்தார்கள். ஐயாஸ் இப்னு அபி ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். ஷிசாம் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரவில்லை, எதைகள் அவர்களை பிடித்து விட்டார்கள். இரண்டு பேருமாக மக்காவில் இருந்து மதீனா நோக்கி போகின்றார்கள். அபூ ஜஹ்லமானுடைய சகோதரர் ஹாரிதும் பார்க்கின்றார், இவரை விடக்கூடாது, பின்னால் போகின்றார். குபார் என்ற இடத்தில் அறிந்தார்கள். அவரிடத்தில் ஐயாஸ் இப்னு அபி ரபியா என்று சொல்லக்கூடிய சஹாபி இடத்திலே சொல்லுகின்றார், உன்னுடைய தாய் மிக மோசமான நிலையிலே இருக்கின்றாள், நீ வராமல் அவள் வெயிலே இருக்கின்றாள், அவளுக்கு அவளை சத்தியம் செய்து கொண்டால் நீ வராமல் எந்த நீரோ எந்த ஆகாரமோ குடிக்க மாட்டேன் என்று தனக்கு நாளே தானே சத்தியம் செய்து கொண்டாள் என்று ஒரு சூழ்ச்சியான ஒரு கதையை சொல்லுகின்றார்கள். அவருடைய உள்ளம் உலகின்றது, தாயல்லவா, தன்னுடைய தாயுடைய நிலைமை இவருடைய சூழ்ச்சியை அறியாத ஐயாஸ் இப்னு அபி ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களோடு திரும்பி மக்காவுக்கு வந்து விடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் அந்த மூன்று பேரில் அவர்கள் அப்படியே செல்கிறார்கள். ஷுஐப் அல் ஹாமி என்று சொல்லக்கூடிய சஹாபி மக்காவிலிருந்து புறப்படுகிறார்கள். ஏழை சஹாபி அல்லாஹ்வுக்கு செல்வத்தை கொடுத்தார். மக்காவில் பெரும் செல்வந்தராக இருந்தார். அவர்கள் வழியாக போது அந்த மக்கள் எல்லாம் வந்து அவர்களை குறைஷி காபிர்கள் பிடித்து விடுகிறார்கள். சொன்னார்கள், நீ ஏழையாக இருந்தாய், மக்காவில் இருந்து நான் இந்த செல்வங்கள் எல்லாம் உழைத்தாய், அத்தனை செல்வம் சொத்துக்களை எங்களுக்கு தந்துவிட்டு நீ செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். எல்லாவற்றையும் இழந்தார்கள். ஈமானை திறக்கவில்லை. ஈமானோடு மதீனாவுக்கு சென்று செல்கின்றார்கள். ஷுஐப் அல் ஹாமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய இந்த செய்தியை கேள்விப்பட்டு சொன்னார்கள், ரபீஹு ஷுஐப் ஷுஐப் அல் ஹாமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இலாபகரமான ஒரு வியாபாரத்தை செய்து விட்டார்கள் என்று அவர்களுக்கு ஒரு சுபசோக செய்தியை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பக்கத்து குரேஷிகள் பார்த்திருந்தார்கள். படிப்படியாக மக்காவில் இருந்து எல்லோரும் சென்று விடுகிறார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சென்று விட்டால் எங்களுடைய நிலைமை மோசமாகிவிடும், எங்களுடைய வியாபாரம் அடிபட்டுவிடும், நாங்கெல்லாம் மோசமான அழிவுகளை சந்திக்க நேரிடும், எங்களுடைய சிலை வணக்கம் இவ்வாறு இல்லாமல் போய்விடும், எவ்வாறாவது இவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும், இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் அப்படியே தங்களும் காட்டுகின்றார்கள். அவருடைய பாராளும் மன்றம்தான் தாரும் நதுவா என்பது குறைஷி காவிர்கள் மக்காவில் ஒன்று சேர்ந்து தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய ஒரு பாராளுமன்றத்தில் போவது. தாருள் அமுக்கம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய ஒரு இடமாகும். அந்த தாருள் நதுவாவிலே அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். அவர்கள் சேர்வதற்காக வழியில் செல்கின்ற ஒரு அயோத்தி பே கம்பீர தோற்றத்தோடு ஒரு மனிதன் காட்சி அளித்தார். அவன் இவர்களை கண்டனும், நீ யார் என்று கேட்டவருக்கு, நான் நஜீர் தேசத்தில் இருந்து வருகின்றேன், நீங்கள் ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்கப் போகின்றீர்கள், என்னிடத்தில் சில ஆலோசனைகள் இருக்கின்றது, நான் உங்களுடைய அந்த தீர்மான ஆலோசனை கலந்து கொள்ளலாமா என்று அனுமதி கேட்கின்றார். யார் அவன்? இப்லீஸ். மனிதனுடைய தோற்றத்திலே ஒரு நவீனவாசியின் தோற்றத்திலே கம்பீரமாக நின்றால் அவன் வந்த தீர்மானம் எட்டக்கூடிய குறைஷிகளுடைய தாரம் நதுவாவிலே அவர்களோடு ஒன்று சேர்ந்திருக்கிறார். ஆலோசனை நடக்கின்றது. சிலர் சொல்கின்றார்கள், நபி அவர்களை சிறைப்பிடித்து கை காலங்களை கட்டி ஒரு இருட்டறையிலே நாங்கள் பூட்டி வைத்து விடுவோம். சிலர் சொல்கின்றார்கள் நாடு கடத்துவோம். சிலர் சொல்கின்றார்கள் அபூஜஹிலின் யோசனை சொன்னார், நாங்கள் அவரை கொலை செய்வோம், தனிமை தனியாக ஒருவர்களை கொலை செய்தால் அவருடைய குடும்பத்தினர் எங்களை விடமாட்டார்கள், எல்லா கபீலாக்களிலே இருந்தும் கோத்திரத்தில் இருந்தும் ஒவ்வொரு வாய்வீடுகளை நாங்கள் தெரிவு செய்து எல்லோருமாக ஒன்றிணைந்து ஒரே அடியாக அவர்களை வெட்டி வீழ்த்தி கொலை செய்து விடுவோம் என்றவுடன் இவரே தந்த சபையில் இருந்து நல்ல ஆலோசனை என்று சொல்லுகிறார். யூசுப் பின் 622 செப்டம்பர் மாதம் தாரம் நதுவாவிலே இந்த தீர்மானம் எட்டப்படுகிறது. அல்லாஹு தஆலா இதை குர்ஆனிலே அழகாக சொல்லுகின்றார், وَإِنَّ كُرْبِكَ الَّذِينَ كَفَرُوا لِيُثْبِتُوكَ أَوْ يَقْتُلُوكَ أَوْ يُخْرَجُوكَ. அந்த காபிர்கள் அந்த தார் நதுவாவிலோடு சேர்ந்து சூழ்ச்சி செய்தார்கள். உங்களை கொலை செய்வதற்காக, உங்களை அவர்கள் இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவதற்காக, உங்களை சிறைப்பிடிப்பதற்காக இவ்வாறு அவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். சூழ்ச்சிக்காரர்களுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன் அல்லாஹ், அல்லாஹ் பெரும் சூழ்ச்சியை அவர்களுக்கு செய்தார் என்ற விஷயத்தை சூரத்துல் அத்வால் 30வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். நபியிடத்திலே சொல்லுகின்றார்கள், குறைஷி காபிர்கள் உங்களை கொலை செய்வதற்கு முடிவு செய்து விட்டார்கள், இன்று இரவு நீங்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து சென்று விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது. அந்த உத்தரவுக்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்து நின்றார்கள்.
அல்லாஹ் அதற்குள் தொடரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் நசீபாக்கி இருந்தார்.
அந்த வழி அந்த அந்த விளம்பரத்தில் அல்லாஹ்வுடைய குதிரத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறார். ஒரு பாலை பணம் நிறைந்த சூடு நிறைந்த கல் நிறைந்த ஒரு சமவெளி அது. அந்த இடத்திலே நீங்கள் சென்று பாருங்கள், அங்கே எந்த விதமான மின்சார வசதிகளும் கிடையாது. அல்லாஹ்வுடைய குதிரை தவறு போய் வாயிலே என்றால் உங்களுக்கு குளிரான குளிர்ச்சியான பாலங்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றால் எவ்வளவு அற்புதம் ஆச்சரியம் என்பதை சிந்தித்து பாருங்கள். மக்காவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் எல்லாம் அந்த தவறுக்குரிய அடியில் சென்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய குதிரத்துகள் உங்களுக்கு விளங்கும். இதை அல்லாஹ் சூரா தௌபா 40வது வசனத்திலே சொல்கிறார், இது ஹுமா ஃபி ஆர் இது யகூலு லிஸாஹிபிஹி லா தஹ்சர் இன்னல்லாஹு மஅனா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலைப்படுகிறார்கள், சஞ்சலம் அடைகிறார்கள். எதிரிகளுடைய கால் அவர்களுக்கு தெரிகின்றது. நம்முடைய உயிர் போனால் பரவாயில்லை, நபி அவர்களுக்கு ஏதும் நடந்து விட்டால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அழிந்து விடும் என்ற கவலை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் எங்களோடு இருக்கின்றார். فأنزل الله سكينته عليه وأيده بجنود لم ترونها. அந்த எதிரிகளுக்கு தெரியாத அளவு பார்க்க முடியாத அளவு பெரும் படை பட்டாளங்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். வரலாற்றிலே சொல்லப்படுகிறது, அந்த வாயிலை சிலந்தி அப்படியே பின்னிக் கொண்டது. காட்டு புறா அந்த சிலந்தியிலே வந்து முட்டையிட்டது என்று வரலாறு சொல்லுகின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றார், யாருடைய கண்ணுக்கும் தெரியாத ஒரு பட்டாளத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்து அந்த குகையிலே வைத்து நபி அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பாதுகாத்ததாக சொல்கிறார். இந்த 3 நாட்களும் அவர்களுக்கு உதவியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லா பின் அபூபக்கர், அவருடைய அடிமை ஆமீர் பின் புஹைரா, 2 பேரும் அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பது உணவு பார்ப்பது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். 3 நாட்கள் கழிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா பின் உரைத் என்று சொல்லக்கூடிய அவரை அழைத்து கொண்டு மதீனாவுக்கு புறப்படுகிறார்கள். குபா என்ற இடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்தார்கள். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் போன்ற 4 நாட்கள் குபாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கினார்கள். அமரின் ஆகு என்று சொல்லக்கூடிய அந்த குபாவிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த அந்த குடும்பத்தின் இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி குபா என்ற பள்ளிவாசலை கட்டினார்கள். இஸ்லாத்திலே முதல் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் குபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டினார்கள். அடுத்த நாள் காலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் நபவி அமைந்திருக்கக்கூடிய மதீனாவுடைய மத்தியை நோக்கி தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள். மதீனா வாசிகள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், எங்களுடைய வீட்டுக்கு வாருங்கள் என்று அன்பின் காரணமாக நபி அவர்கள் என்னுடைய வீட்டில் இருப்பது பெருமை என்று நினைத்து இரு மருங்கிலும் இருந்து அவர்கள் நபி அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்துக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய பிரயாணத்து ஒட்டகம் இந்த இடத்திலே அது நிற்கின்றதோ அல்லாமா தங்குவிடம் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். அந்த இடத்திலே தான் ஐயூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த இடத்திலே அந்த ஒட்டகம் நிற்கின்றது. தற்பொழுது மஸ்ஜிது நபவி அமைந்துள்ள இடத்திற்கு அருகிலே உள்ள இடம் 2 மாடி கட்டணம். கீழ்மாடியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 மாத காலமாக அதிலே வசிக்கின்றார்கள். மஸ்ஜிது நபவி இருக்கக்கூடிய அந்த பூமி 2 சஹல் சுஹைல் என்று சொல்லக்கூடிய 2 அனாமிகளுக்கு சொந்தமானது. அதை விலை கொடுத்து வாங்கினார்கள். சில சந்தர்ப்பம் சொல்லப்படுகிறது 35,000 அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சேர்த்து வைத்திருந்த பணம் 35,000 வெள்ளி காசுகள் மஸ்ஜிது நபவி அமைந்துள்ள அந்த இடத்திற்கு கொடுக்கப்பட்டு அதை வாங்கி மஸ்ஜிது நபவியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டினார்கள். இதுதான் ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரத்து பல பாடங்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. சாதாரணமாக நாங்கள் எல்லாம் ஹிஜ்ரி ஆண்டு வந்துவிட்டது என்பதற்காக சில நேரங்களில் வாழ்த்து செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் இந்த பிரயாணத்தை முடிப்பதற்காக இந்த பிரயாணத்தை மேற்கொள்வதற்காக அவர்கள் பட்ட துன்பங்கள் எல்லாம் நாங்கள் இணைத்து பார்க்க வேண்டும். இதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். இந்த பிரயாணத்தின் மூலமாக சஹாபாக்களுடைய அகீதாவுடைய முழுங்கி சகாபாக்கள் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டார் என்று அவர்களுடைய ஈமானுடைய யக்கீன் சரியான திட்டமிடல் கொண்ட கொள்கையில் மரணித்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய எந்த சொத்துக்கள் விளக்கப்பட்டாலும் பரவாயில்லை, ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்ற தவக்கலில்தான் அந்த சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள். சென்ற ஆண்டிலே நாங்கள் எல்லாம் எவ்வாறு இருந்தோமோ தெரியாது. இந்த புதிய வருடத்திலே நாங்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த ஹிஜ்ரி ஆண்டிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அதிகமான இபாதத் அமல்கள் செய்ய வேண்டும். காரணம் என்ன என்றால், கியாம நாள் நெருங்கிக் கொண்டிருப்பதற்கு பல அடையாளங்கள் பகிரங்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. கியாம நாள் நெருங்கிவிட்டால் அதிகமான திடீர் மரணங்கள் ஏற்படும், திடீர் மரணங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் இந்த உலகம் முடிவுக்கு வரப்போது என்ற செய்தி எங்களுக்கு சொல்கின்றது. ஒவ்வொரு ஊரிலும் ஒரு காலம் இருந்தது, வைத்திய சாலையிலே அனுமதித்தால் அவர்கள் வீடு திரும்பி வருவார்கள் என நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் ஒருவரே ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றால் அவர் மரணமாகத்தான் வீடு வருகிறார் என்ற நிலைமை மாறி இருக்கிறது. எதற்காக மரணிக்கின்றார் என்பது தெரியாது. திடீர் திடீர் இளம் மரணங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. அதிகமான அமல் செய்ய வேண்டும். நாங்கள் இன்றைய நாளையோ எந்த சந்தர்ப்பத்திலோ மரணம் வரலாம். இபாதத்தோடு அமலோடு அல்லாஹ்வை நாங்கள் சந்தித்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம். எனவே இந்த புதிய ஆண்டிலே நல்ல அமல்களை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். நல்ல பண்புகளை அகலாக்குகளை நீங்கள் எல்லோரும் நல்ல பண்புள்ளவர்களாக மாற நாங்கள் மாற வேண்டும். மருத்துவ வருவதற்கு முன் இந்த தீனுக்காக சஹாபாக்கள் எவ்வளவு தியாகங்களை செய்தார்கள். இந்த தீன் எங்களிடத்திலே கிடைத்திருக்கிறது. இந்த தீனுக்காக நாங்கள் எந்த தியாகங்கள் செய்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து செய்து பாருங்கள். இதே போன்ற இந்த மாதத்திலே ஒரு முக்கியமான இரண்டு நாள் இருக்கிறது. ஆஷுரா தினம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதி ஆஷுரா தினத்திலே பிடிக்கக்கூடிய நோவின் காரணமாக அல்லாஹு தஆலா அதனுடைய முன்மரணம் செய்த பாவங்களை மன்னித்து விடுகிறான். புறம் சிறப்புக்குரிய அந்த நோன்பு வரவிருக்கிறது. 9வது நாளும் 10வது நாளும் சனி வெள்ளியும் சனியும் நாங்கள் நோன்பு நோற்று அதனுடைய பரக்கத்துகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தரக்கூடிய பெரும் வெகுமதிகளை நாங்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மதீனாவாசிகள் எவ்வாறு அன்சாரிகளை அன்சாரிகள் எவ்வாறு பக்கத்தில் இருந்து வந்த மக்களை அரவணைத்தார்கள் தெரியுமா? தன்னுடைய உடன் பிறப்புகளை போன்று அவுஸ் ஹஸ்ரத் என்று சொன்னால் அவர்கள் பல ஆண்டுகளாக யுத்தம் செய்த இரு பிரிவினர்கள் இரு கோத்திரத்தினர் நபி அவர்களோடு ஒற்றுமைப்பட்டார்கள். ஒற்றுமையின் பலனாக அவர்கள் மதீனாவுக்குள் நுழைந்த கணமே மதீனாவுடைய ஆட்சி அதிகாரம் அத்தனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த ஒற்றுமையின் பயனாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விடயங்களை சாதித்தார்கள். இதில் 11வது வருடம் மக்கா வெற்றி 8வது வருடம் மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது என்றால் அதற்கு அடித்தளமிட்டது மதீனா மக்களுடைய அந்த தியாகமும் ஒற்றுமையும். தன்னிடத்தில் இருந்த சொத்தை சமமாக பங்கிட்டார்கள். தன்னிடத்தில் 2 வீடுகள் இருந்தால் 1 வீட்டை மக்காவாசிகளும் கொடுத்தார்கள். உறவினர்கள் போன்று சொந்தங்கள் போன்று பார்த்துக் கொண்டார்கள். இன்று என்ன நடக்கிறது சகோதரர்களே? உறவினர்கள் கூட ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைகள் கூட இருக்கக்கூடிய சொத்தை பிரித்து பங்கிட்டு தனித்தெடுக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது. இதனால் தான் அல்லாஹ்வுடைய சோதனை வருகிறது. இன்னும் ஒரு நிலைமை மாறுகிறது. ஒவ்வொரு குழுக்களாக சேர்ந்து ஒவ்வொரு பிரிவுகளாக சேர்ந்து ஊருடைய ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய பல செயல்பாடுகளில் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது எங்களுடைய ஒற்றுமை சீர்குலையுமோ பலவீனம் அடையுமோ இந்த மண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் அவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தௌபா செய்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக எதுவாக இருந்தாலும் மார்க்கத்தினுடைய காரியமாக இருந்தாலும் முதல்வரில் அட்டாளச்சனைய ஒற்றுமை முக்கியம். எனவே எங்களுடைய காலமாக எங்களுடைய பெரிய ஜும்மா பள்ளிவாசலை அடியாக கொண்டுதான் இந்த ஊரிலே பல விஷயங்கள் நடந்து வருகிறது. எனவே எல்லோருமாக இந்த தலைமைத்துவத்தின் கீழ் நாங்கள் எல்லோரும் ஊர் கடமைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் பிரிவுகளும் பிளவுகளும் ஏற்பட்டு அந்த பிரிவுகளுக்குள் பாவங்கள் நடந்தால் யாரெல்லாம் அந்த பிரிவுகளுக்கு துணை போனார்களோ யாரெல்லாம் அந்த பிரிவுகளுக்கு காரணமாக இருந்தார்களோ அந்த பகுதியிலே செய்யக்கூடிய பாவத்தின் பங்காளிகளாக அவர்கள் மாறுவார்கள் என்பதை அவர்கள் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். காரணமாக தீனுடைய செழிப்புக்காக எப்படி மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்றவர்களை மதீனத்து மக்கள் அன்சாரி நீங்கள் பாதுகாத்தார்களோ எவ்வாறு ஒற்றுமைப்பட்டார்களோ அதுபோன்று இந்த ஊரிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் தள்ளிவிட்டு பார்த்த விஷயமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஒரே தலைமைத்துவத்தின் ஒன்றுபட்டு தீனுடைய காரியங்களை மேற்கொள்ள எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கௌரவிசுவாராக யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தாய்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உற்றாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாரெல்லாம் மரணத்தை கபலில் வாழ்கின்றார்களோ அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக அவருடைய கபலை நீ விசாலமாக்குவாயாக சுவர்க்கத்து பூஞ்சோலையாக்குவாயாக அவருடைய பட்டோலை வலதுகத்தில் கொடுக்கச் செய்வாயாக ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய மேலான பாக்கியத்தை நீங்கள் எல்லோருக்கும் நசீபாக்குவாயாக யாரெல்லாம் எங்களுடைய ஆசிரியர்களை கபல் செய்வாயாக எங்களுடைய உஷார்மார்களை கபல் செய்வாயாக எத்தனை ஆசிரியர்கள் உஷார்மார் மரணித்து கபலை வாழ்கின்றார்கள் யாரா அவருடைய கபல்களை நீ பிரகாசமாக்குவாயாக விசாலமாக்குவாயாக எங்களுடைய கண்ணியத்தை அவர்களுக்கு சேர்த்து வைப்பாயாக யாரெல்லாம் எங்களுடைய கல்விக்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை மறந்து செய்வாயாக ஆசிரியர் உஷார்மார்களுடைய குடும்பத்திலே வாழ்ந்து செய்வாயாக அவருடைய பிள்ளைகளுக்கு மறந்து செய்வாயாக நாட்டில் நிலையான சமதி அபாதாரத்தை ஏற்படுத்துவாயாக பாலஸ்தீன பூமியிலே சிராத்துக்காக வேண்டி பாடப்படக்கூடிய மக்களுடைய பாதைகளை உறுதிப்படுத்துவதாக உதவி செய்வதாக எதெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரான சூழ்ச்சிகள் நடக்கின்றன அந்த இடங்கள் எல்லாம் அந்த சகோதரர்களுக்கு உதவி செய்வதாக அல்ல அஸ்லாக்கி தருவாயாக எங்களுடைய துவாவை அங்கீகரித்து அருள் புரிவாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.